அன்பிற்கு நன்றி. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 57-66 முடிய மீண்டும் இறைவார்த்தை 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்டியிருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
Okay Google, je vais faire les courses.
Pas, il y a plus de yaourt, sérieux.
Comment ça, bah si, on en vient
d'en acheter. Café non plus, t'as oublié d'en acheter.
Ah bon, mais
du jus d'orange.
Je parie qu'il y a plus de lait non plus.
Hein?
Si, du lait, il y en a encore.
Je parle de mon lait d'amande.
Céréales.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே வார்த்தையினுடைய வல்லமையை சுவைத்து உண்டு கொள்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வார்த்தையிலே உயிர் வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் தாய் திருஅவை இன்று ஒரு பெரிய விழாவை சிறப்பித்து நம்மையும் சிறப்பிக்கவும், அந்த விழாவினுடைய மையமாக இறைவன் சொல்ல விரும்புகிற செய்தியை உள்வாங்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லோருமே பிறப்பு என்கிற அதிசயத்தை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளும் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் பிறந்தோம். இந்த பிறப்பினுடைய அதிசயத்தை தான் நம்ம பர்த்டேவில் கொண்டாடுறோம், பிறந்த நாளில் கொண்டாடுறோம். பிறந்தநாள் விழாக்கள் எல்லாம் வேறு உருவம் எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். முன்னாடியெல்லாம் பிறந்தநாளை வந்து பெருசாக நம்ம யோசிக்க மாட்டோம். கிராமத்தில் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு அது பற்றி பெருசாக தெரியாது. அந்த டவுன் கலாச்சாரம், அதாவது ஒரு சிட்டி கலாச்சாரத்துக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு சில வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பிறப்பு அந்த நாளினுடைய அபிஷேகத்தை சொல்லி அதை ஒரு கொண்டாட்டமாக எடுக்கிறாங்க. அநேகம் பேர் கொண்டாடல் அப்படின்னாலும் ஒரு சில குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை பெரிய விழாவாக எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம ஒரு அழுத்தமான செய்தி சொல்கிறோம், என்ன அப்படின்னா, நீ பிறந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி, நீ பிறந்தது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய பிறப்பையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், கேக்கு வெட்டி கொண்டாடுறோம். குழந்தைகளுக்கு இந்த பிறப்புனா என்னங்கிறது புரியாது. அப்போ அதுக்கு ஒரு இனிய சுவை மிகுந்த ஒரு கேக்கு வச்சு அது பேரெல்லாம் எழுதி அந்த மெழுகுதிரி கொளுத்தி அவங்கள ஊத சொல்லி அது ஒரு இட்ஸ் எ ஜெஸ்டர் ஆஃப் லவ். அவங்களுக்கு அது புரியும்படியான ஒரு அடையாளம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கவலையான ஒரு விஷயம், இந்த மகிழ்ச்சியான விஷயத்தில் நம்ம சாவுற வரைக்கும் கேக்கு வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா நாளும் வயசு கடந்து போனாலும் கேக்கு வெட்டுறதில் குறியாக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யாமல் விட்டுடுறோம். அதனால தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகணும். குழந்தை பருவத்திலேயே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற அடுத்த விதமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு அறிவு தெளிந்த நிலை ஒன்று உண்டு. அதுக்காக கேட்டுக்கு வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை செய்துட்டு நம்ம அடிப்படையில் நின்றுடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தி. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கேக் வெட்டும் போது அந்த காசு பணம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. செய்திருந்தீங்கன்னா மனம் வலிக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இனிமேல் செய்யாதபடி பார்த்துக்கொள்ளலாம். என்ன என்ன சொல்ல வர்றார் ஃபாதர் அப்படின்னா, கேக் வெட்டும் போது பார்த்திங்கனாக்கா அந்த கேக் எடுத்து மூஞ்சிலெல்லாம் தடவி, இட்ஸ் அ ஃபன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ஃபன். ஆனால் எத்தனையோ பேருக்கு அந்த கேக்கு தின்ன வாய்ப்பு கிடைக்காம அது காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கிறோம். அதை பாருங்கள், அதுக்கு ஒரு விளையாட்டு போக்காக அதை நம்ம எல்லாம் செய்து அதை வீணாக்கி அதை மூஞ்சில் தடவி அப்படிலாம் செய்யும் போது அது என்னமோ எனக்கு சரியாக படுற மாதிரி தெரியல. அது ஏன்னா எத்தனையோ பேர் அதை பார்க்குற, சப்போஸ் அதை பார்க்க நேர்ந்ததுன்னு சொன்னால் அவங்க அந்த கேக்கு கிடைக்காத குழந்தைகள் எல்லாம் ஏங்கி நிற்பாங்க. எத்தனையோ பேருக்கு அது மாதிரி வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அப்போ நாம் அதை ஒரு அர்த்தமுள்ள ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக மாற்றி நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்து உண்டு, அது ஓகே. ஆனால் அதை போய் வேஸ்ட் பண்ணி அதை எல்லோரும் கையை வச்சு குழப்பி, இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரு சில நேரத்தில் பார்க்குற போது. அன்பு பிள்ளைகளை, இதை வந்து எல்லாத்தையும் நம்ம க்வெஸ்சன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். அது இண்டிவிஜுவல்கிட்ட நம்ம விட்டுறோம். உங்களுக்கும் இது சரியாக படலை அப்படின்னா இந்த மாதிரி செய்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். தவிர்த்து கொண்டு ஒரு கேக்கை வெட்டி எல்லோரும் மகிழ்ந்து சாப்பிட்டு இல்லாதவர்களுக்கு ஒரு போர்ஷனை கொடுத்து அதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நம்ம செய்கிற காரியங்கள் அவரை எந்த விதத்தில் மகிழ்ச்சி படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. இந்த நாளில் பாருங்கள், ஆண்டவர் நமக்கும் ஒரு பிறப்புங்கிற அதிசயத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி திருமுழுக்கு யோவனுடைய பிறப்பு விழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். திருமுழுக்கு யோவான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்குது. யார் இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் நிறையா உண்டு. மத்தேயு 3:1 சொல்லுது, அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்திற்கு வந்து அப்படின்னு எழுதியிருக்கு. பாலைநிலத்தில் தான் அவர் இருந்தார். 3:4 சொல்லுது, இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோள்கச்சை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார். இவர் இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. இந்த பாலைவனத்தில் ஒரு கூக்குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே புரியும், இவர் திருமுழுக்கு யோவானை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இந்த திருமுழுக்கு யோவானுக்கும் பாலைவனத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு? நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்குன்னு இருந்த அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை, அதை வெளிப்படுத்தின விதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தொல்லைக்கு உள்ளாகப்பட்டது. அவங்க வேறு சில தெய்வங்களை நாடி செல்ல வேண்டிய சில கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போது கண்டாமினேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கலப்பு நிலை. நம்ம இப்போ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலை. ஒரு கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த வாழ்க்கை முறையோடு வாழ்கிறதுக்கு நம்ம தனியாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லி ஓடி போய் ஒரு கும்ரான்ங்கிற குகைக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தங்களை அடக்கி கொண்டாங்க. அவங்கள எசீனியர்கள்னு சொல்லுவாங்க, கும்ரான் குகைவாசிகள், கும்ரான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, கும்ரான் கம்யூனிட்டி. அவங்க அது உள்ளே உட்காந்து என்ன செய்தாங்க, இப்படி எப்படி செமினேரியில் குருமடத்துலலாம் எப்படி குருமானவர்களை தயாரிக்கிறாங்களோ, அப்போ டைம் டேபிள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இவ்வளோ நேரம் ப்ரேயர் இருக்கும், அவங்க அதுக்கப்புறம் இத்தனை மேனுவல் ஒர்க் இவ்வளோ நேரம் செய்யணும், அப்புறம் வந்து பைபிளை வந்து அவங்க நிறையா வாசிக்கணும். பைபிள் பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாம் இருந்துச்சு. அது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ தான் ஜெராக்ஸ் இருக்குது, பிரிண்டிங் மிஷின் இருக்குது, அப்போல்லாம் அதுக்கு இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, அந்த அந்த இதில் ஆணியில் தான் எழுதுவாங்க. எபிரேய சொற்களை நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எபிரேய சொற்களுடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா கீறி கீறி எழுதுறதா இருக்கும். இப்போலாம் பேனா கிடையாது, அதனால் உருண்டையெல்லாம் எழுத முடியாது. தமிழ் எழுதுறது போல் கூ அப்படின்னு போட்டு இப்படி கூவெல்லாம் இப்படி சுழிக்க முடியாது. அதனால தான் அந்த எபிரேய சொல்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கீறி இருக்கும், அப்படி இப்படி தான் இருக்கும், இப்படி இப்படி இருக்கும். அப்போ அந்த ஏன் அந்த வடிவம் அது அவங்களுக்கு கீறுறதுக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கும். அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா ஓலை நம்ம அந்த தோள்கள் தோல் ஏட்டு சுருள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அந்த விலங்குகளுடைய தோள்களை எடுத்து நல்லா பெரிய ஒரு கட்டை வச்சு அது மேலே ஆணியில் அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு என்ன செய்வாங்க, அதில் தான் அவங்க அந்த ஏட்டு சுருளில் தான் அவங்க எழுதுவாங்க. அப்போ ஒரு ராபா என்ன செய்வார், டிக்டேட் பண்ணுவார் பைபிளை. பைபிளை இப்போ சொல்லுவார் தீவு நாட்டினரே அப்படின்னு சொன்னார்னா எல்லோரும் எழுதணும், எல்லோரும் எழுதுவாங்க. தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். இப்போ பைபிளில் கீழே பார்த்துருக்குறோம், கீழே பைபிளுக்கு கீழே பழைய மொழிபெயர்ப்பில் இல்லை, பழைய பிரதிகளில் இது இல்லை, ஒரு சில பிரதிகளில் மட்டும் உண்டு அப்படின்னு சில வார்த்தையெல்லாம் அந்த பைபிளுக்கு கீழே அடிக்குறிப்பு போட்டிருப்பாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருக்கும், ஷமா இஸ்ராயேல் அப்படின்னுங்க. இஸ்ரவேலே கேல், ஷமானா கேல்னு அர்த்தம். இப்படி இப்போ ரபாய் சொல்லியிருப்பார் ஷமா இஸ்ராயேல். அப்போ எழுதும் போது அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, எழுதுகிறவர் நைட்டு தூங்க முடியாமல் தவிச்சிருப்பார், ஏதோ உடல் உபாதை, அவர் நைட்டு தூக்கம் வந்திருக்காது, அவர் என்ன செஞ்சிருவார் கொஞ்சம் அசந்துருவார். அப்போ அவருக்கு ஷமா இஸ்ராயேல்னு சொன்னது காதில் வேறு ஏதாவது விழுந்திருக்கும், காமா இஸ்ராயேல் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருவார், அதை அப்படியே எழுதிடுவார். அப்போது அவருடைய எழுத்து அவருடைய பிரதியில் அந்த எழுத்து பிழை இருக்கும். ஷமாங்கிற வார்த்தையை சில நேரம் விட்டுருவாங்க, கேள் இஸ்ரவேலை கேள் அப்படின்னு. இப்போ ஷமா இஸ்ராயேல்னு சொல்கிறதுக்கு அவர் ஷமா வேற ஒரு ஊர் எழுதிட்டு இருந்தார்னா, இது மாதிரி எழுத்து பிழைகள் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுதான் ஒரு பிரதியில் இருந்தும் ஒரு பிரதியில் இல்லாமல் இருக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்து இந்த பாசிபிலிட்டியை வந்து அந்த இடத்துல கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கீழே பார்க்குற சில அடிக்குறிப்பில் இருக்கக்கூடிய சில தவறுகளுடைய அதாவது சரிப்படுத்தப்பட்ட பதம், அதுதான் கீழே கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அந்த அந்த நாளில் உட்காந்து என்ன செய்தாங்கன்னா இந்த வேதத்தின் மீது தாகத்தோடு வேலை செஞ்சாங்க, தாகத்தோடு. அப்போ அந்த வார்த்தையின் மீது அவங்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு அன்பு வெறி, ஆண்டவருடைய வார்த்தை அது செத்துடக்கூடாது, அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, இதற்காகவே தங்கள் வாழ்க்கையை அவங்க அர்ப்பணித்து அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்தாங்க. அவங்க சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துடணும், அவங்க என்ன செய்வாங்க அதை காமனாக வச்சு அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் அங்கே பகிர்ந்து உண்ணு சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய அந்த கும்ரான் கம்யூனிட்டியினுடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து தான் இந்த திருமுழுக்கு யோவான் வெளியில் வரார். அவருடைய அந்த வாழ்க்கை முறையினுடைய அடையாளம் எப்படி இருந்ததுன்னு பைபிளில் நம்ம இப்போ பார்த்தோமே, அவர் ஒட்டக முடி ஆடை அணிந்திருந்தார். அது ஒரு கடுமையான ஆடை, பாலைவனத்தில் கடுமையான ஆடை அணிய முடியாது, அவர் அதுதான் அணிஞ்சிருந்தார். அவர் வெட்டுக்கிளியை சாப்பிட்டார், தேனை சாப்பிட்டார், இதுதான் அவருடைய வாழ்க்கை, ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இவர். ஸோ இப்படிப்பட்டவர் அந்த பிறப்பினுடைய அதிசயத்தை அவர் உணர்ந்திருந்த, அவர் தன்னுடைய பிறப்பினுடைய திட்டத்தை உணர்ந்திருந்தார், அதுதான் அவர் அதிசயமாக வைக்கிறார். அப்போ அந்த திட்டத்தின்படி அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறார். செக்கரியா எலிசபெத் அம்மா அவங்கெல்லாம் நல்ல சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருந்தவங்க. செக்கரியா கோயிலில் நல்ல பணி செய்தவர், ஆலயத்தில் ஒரு மதிக்கப்படத்தக்க ஒரு மனிதர், ஆலயத்தினுடைய அந்த உள்ளறைக்கு போய் கடவுளுக்கு தூபம் காட்டுற பெரிய பாக்கியம் பெற்றிருந்தவர். பாருங்கள், தன்னுடைய பிள்ளையும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் கடவுள் எந்த திட்டத்திற்கு தன்னை அழைத்தாரோ அதை நோக்கி திருமுழுக்கு யோவானால் போக முடிந்தது. இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், இப்போ திருமுழுக்கு யோவான் தான் ஸ்பெஷலி கால்டா, சிறப்பான அழைப்பாளராக, நாம் அப்படி அழைக்கப்பட்டவில்லையா, நமக்கு அப்படி ஒரு சிறப்பு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எல்லாரையும் ஒரு திட்டத்திற்காக அழைக்கிறார். திருமுழுக்கு யோவானை மட்டும் இயேசுக்கு முன்னோடியாக இருக்க கூப்பிட்டாரு, என்னையை வந்து 2000 வருஷம் கழித்து பிறக்க வச்சுருக்கிறாரு, அதனால் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க, நீ கிறிஸ்துவை ஏற்று அறிக்கை செய்து உன் தலையில் தண்ணி ஊற்றி கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் வைத்தாயிடுச்சு அப்படின்னா, யூ ஆர் கால்டு ஸ்பெஷலி, யூ ஆர் கால்டு இண்டிவிஜுவலி, கடவுள் உன்னை தனித்துவத்தோடு கூப்பிட்டுருக்கிறாரு. அதை நாம் உணரணும். எப்படி இந்த திருமுழுக்கு யோவான் உணர்ந்தார், அதனால தான் நான் எங்கள் அப்பா தொழிலையே நானும் செய்வேன். பாருங்கள், பேரை கூட அப்பா பேர் தான் வைக்கணும்னு ஒரு டிஸ்பியூட் வருது. அப்போ தொழில் எப்படி இருக்கும்? அப்பா தொழில் தான் இவரும் செய்திருக்கணும். ஆனால் இவர் இங்கே கோயிலில் இல்லையே, இவர் பாலைவனத்தில் இல்லை நிற்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா தன்னுடைய அழைப்பை தனித்துவத்தோடு உணர்ந்து கொண்டவர் இந்த திருமலுக்கு யோவான். இப்போ நாம் இவரை பார்க்கும்போது நான் தனித்துவத்தோடு உணர்ந்திருக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? இவர் போய் என்னென்னமோலாம் செய்கிறார், பாலைவனத்தில் நின்றுக்கிட்டு என்னென்ன செய்கிறாரு பைபிளில் இருக்கு பாருங்கள். திருமுழுக்கை முதன் முதல்ல இன்ஸ்டிடியூட் பண்ணவர் இவர் தான். திருமுழுக்குன்னு வேறு சில ஃபார்ம்ஸில் இருந்தது, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கறதெல்லாம். இவர் என்ன செய்கிறாரு? பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திருமுழுக்குங்கிற அபிஷேகத்தை வைக்கிறார். அதனால தான் இவருக்கு ஸ்நாபக அருளப்பர், அவர் ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம்னா குளியல், திருமுழுக்கு அப்படின்னா ஒரு இடத்துல முழுக்கிறது, அதுதான் வந்து முழுக்கு ஞானஸ்தானம் இப்போ வச்சுருக்கிறாங்க. நாமளும் முழுக்கிறோம். நம்ம எப்படி முழுக்கிறோம்? தண்ணியை தலையில் ஊற்றுறோம். வி ஹவ் அடாப்டட் டு த சிட்டுவேஷன். அதனால் நம்ம முழுக்கு தான் நம்ம ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம். இது வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவர் அதை செய்தார். திருமுழுக்கினுடைய அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மக்கள் அதை புரிந்து தங்களுடைய உள்ளத்தை மனம் மாறணும். மனம் மாறுதல்ங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்கள். திருமுழுக்கு எதற்காக பைபிள் சொல்லுது பாருங்கள். இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். அப்போ அவங்க மனம் மாறுறாங்கங்கிறதுக்கான ஒரு வெளி அடையாளம் இந்த திருமுழுக்கு. அப்போ அந்த திருமுழுக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சில நேரத்தில் இது சரியா அது சரியா, முழுக்கு ஞானஸ்தானமா இல்லை தலையில் தண்ணி ஊற்றுறதா, இந்த ப்ராசஸ் அதை தான் நம்ம அதை நம்ம விடலை. நம்மளுடைய இதிலெல்லாம் அந்த ப்ராசஸ் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு எதற்கு? கடவுள்கிட்ட உள்ளே வர்றதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருமுழுக்குங்கிற அடையாளத்தில் அதுதான் நடக்குதுங்க. ஆவியானவர் குழந்தையை நிரப்புறாரு. குழந்தையை நிரப்புறதுக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குது? பரிசுத்தமாக மாற்றப்படுது. அந்த குழந்தை திருச்சபைக்குள்ளே அடியெடுத்து வைக்குது. பாருங்கள், இதெல்லாம் மனமாற்றத்திற்கு. குழந்தை மனமாற முடியாது, ஏன்னா குழந்தைக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த குழந்தைக்கான விசுவாசத்தை அங்கே வைக்கிறாங்க. அந்த குழந்தை நாளடைவில் அந்த திருமுழுக்கினுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளுது. நம்மளாம் ஏற்றுக்கொண்டோம். இப்போ எனக்கு நான் இப்போ யோசிக்கிறேன், எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் மீனிங் இன் தேட் அப்படின்னா ஐ கேன் கோ அவுட். நான் வெளியில் போயிடலாம். என்னுடைய விசுவாசத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் அதை உணர்றேன், எஸ் தட் இஸ் ரைட் அப்படின்னு நான் உணர்றேன். அப்போ நான் நிற்கிறேன். அப்போ இந்த திருமுழுக்கினுடைய ஆழத்தை நமக்கு காட்டுறதுக்காக அவர் ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவங்க நிறைய லிட்டர்ஜிக்கல் ஆக்ஷன்ஸ் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த கும்ரான் குகைக்குள்ளே அவங்க சும்மா சாப்பிட்டு தூங்குறவங்க இல்லை. நிறைய செயல்பாடுகள் அவங்க இப்படியாவது செஞ்சு கடவுள் அவங்க புகழ்ந்தவங்க. அப்போ அதிலிருந்து நல்ல அறிவு தெளிவோடு தான் இந்த காரியத்தை திருமுழுக்கு யோவான் வெளியில் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு நல்ல ஒரு அடையாளமாக வைக்கிறார். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ தூரத்துக்கு அவர் போகிறாருன்னா, இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ இவர் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளத்தோட தாழ்ச்சியோடு தன்னை தாழ்த்துறாரு பாருங்கள். நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி இயேசுவை தடுக்கிறார். வராதிங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, நானும் இப்போ இதே நிலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் இயேசு தாழ்ச்சியோடு அதுக்கு கீழே தாழ்ந்து போகிறார். இந்த யோவானுக்கும் இயேசுக்குள்ள அந்த அன்பு போராட்டத்தை பார்த்தீங்களா? தந்தைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போராடுறாங்க. இவர் தாழ்த்துறாரு, ஐயோ மகனை போய் நான் எப்படி, தந்தையினுடைய மகன் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த இந்த குமாரனை எப்படி நான் போய் திருமலுக்கு கொடுக்கிறது? இந்த மனுஷன் தான் பாவமே இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் அவர் தடுக்கிறாரு. இது ஒரு பாச போராட்டம். இயேசு பாருங்க, அவருக்கு கீழே போறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாத்துக்கும் செய்றீங்க, நானும் மனுஷன் இப்போ எனக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த அத்தென்டிகேட்டிங் தி ஆக்ட். ஜீசஸ் அதுதான் செய்கிறார். அவரை அங்கீகரிக்கிறார். நீ யூ ஆர் சென்ட் பிஃபோர் மீ. எனக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறார், தந்தையை அனுப்பியிருக்கிறார். யூ ஆர் அ லீகல் பர்சன். இன்றைக்கி நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. திருச்சபைகளுக்குள்ளே நமக்கு முன்னாடி இருக்கிற மனுஷங்க அதிகாரிகள் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அப்படின்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம தூக்கி ஓரமாக வைக்கும்போது வி ஆர் அந்த கடவுளுடைய திட்டத்தையே நம்ம என்ன செய்கிறோம்? சிதைக்கிறோம். பாருங்கள், இயேசுசாமி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உடைக்கலை பார்த்தீங்களா? தந்தை யாரை முன்னோடியாக வச்சுருக்காரோ அவர் அங்கீகரிக்கிறார். அவரை மகன் அவரை அங்கீகரிக்கிறாரு, யோவான் இவரை அங்கீகரிக்கிறாரு. ரெண்டு பேருமே யார் அங்கீகரிக்கிறாங்க? தந்தை அங்கீகரிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 14:4 யோவான் சொல்கிறார் பாரு. யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அரசன்ட்ட சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை உறக்க ஒரு அரசன்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல தைரியம் இருந்ததுன்னா அவர் உண்மையை சொன்னார், அதனால் அவர் தைரியமாக இருந்தார். அப்போ உண்மையை உறக்க சொல்லுகிற அந்த ஒரு நிலை அதான் மக்களை பார்த்து சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வரப்போகிற தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை சொன்னது யார்? நம்மளாம் அப்படி யாராவது பிரசங்கம் வச்சாக்க என்ன செஞ்சுருவீங்க? எல்லாரும் சாமியாருனே கொடி பிடிச்சிரும், இல்லாட்டினா சாமியார் மேலே கல் தான் விழுவும். சாமியார் வெளியில் வர முடியாது, விரியன் பாம்பு குட்டியே அப்படின்னு சொல்லிட்டாருனா என்ன சாமியார் இப்படி பேசுகிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், உறக்க சொல்கிறார். எதுக்காகனா அந்த மனுஷர்கள் உணரணும். ஆக்சுவலாக அவர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறார், உங்களுக்கு வரப்போகிற தீமையிலேருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு வழியே சொல்லிக்கணும். நீலாம் விரியன் பாம்பு குட்டி, விஷத்தோடு இருக்கிற தீமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீ எப்படி கண்டுபிடிச்ச இந்த வழியை? ஆக்சுவலாக இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்கிற விதம் தான் தப்பாக தெரியுது. பட் இந்த இன்சைட் ஹீ இஸ் ரியலி அப்ரிஷியேட்டிங் த பீப்புள், அவங்கள பெருமைப்படுத்துகிறார். அப்போ அந்த மக்கள் பாருங்கள், அதனால் அவங்க கோபப்படலை, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆவியானவர் அவங்களுக்கு புரிய வைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்படியெல்லாம் நன்மை செய்து வந்த ஒரு ஒரு மனுஷரை நிறையா சொல்லலாம். திருமுழுக்கு யோவானை பற்றி நீங்கள் பைபிளில் நிறையா படிப்பீங்க. அப்போ இந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த வாழ்க்கை முறை, இந்த பேச்சு, இந்த பயணம், இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. யாருக்காக? கடவுளுக்காக. இப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷனை அந்த உலகத்தில் எல்லாருமே பாசிட்டிவாக ரைட் போட்டாங்களான்னா இல்லை, அங்கேயும் ஒரு கூட்டம் இருந்துச்சு அவருக்கு தப்பு போடுறதுக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மத்தேயு எப்படி அவர் சொல்ற 11:18 சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது திருமுழுக்கு யோவானுக்கு என்ன பேர் வந்திருக்குது? பேய் பிடித்தவன். இயேசுவுக்கு வந்துச்சு பெருந்தினிக்காரன், அது மாதிரி அவருக்கு பேய் பிடிச்சவன். அப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் நம்மகிட்ட நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் நம்மகிட்ட நோக்கி பாய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இவங்க அதை பற்றி கவலையே படலை, இவங்க ஆண்டவருடைய திட்டத்தில் நின்னாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவங்க என்ன சொல்கிறாங்க? மத்தேயு 21:32, யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை, மாறாக வரி தண்டுவோரும். யார் யார் ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள் இந்த யோவான், திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு போனவங்க யார், திருமுழுக்கு வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தா, நீங்களும் அவரை நம்பவில்லை. நீங்களும்னா யாரை சொல்கிறாரு? பரிசேயர், சதிசேயர், மறைவல்லுனர், த சோ கால்டு ஹய அறிவு சார்ந்த நிலையில் உயர்ந்திருந்த மனுஷன் எவனும் இவர்கிட்ட வரலை. ஏன்னா இவருடைய தோரணை வந்து அவ்வளோவா அப்பீலிங்காக இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் நம்பலை, அவரை வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். பாவிகள் அவரை நம்பினாங்க. அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை. அப்போ எளிய மக்களுடைய வெளிப்பாடு, எளிய மக்கள் தங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக வெளிப்படுத்தினாங்க, ஆண்டவரோடு அவங்க ஓடி வந்தாங்க. பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க, வேறஸ் தி அதர் பீப்புள் நாங்கள் என்ன பெருசாக பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டவங்க, அதனால தான் அவங்களால அது உள்ளே போக முடியல. இந்த சாதாரண மக்கள் பாவம் செஞ்சாங்க ஆனால் பாவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களும் பாவம் செஞ்சாங்க ஆனால் பாவத்தை என்ன செய்யலை? அறிக்கை செய்ய விரும்பலை. அவங்க பாவம் செஞ்சுட்டு நான் பாவம் செய்யலைன்னு அவங்க உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டு நாலு பேருக்கு முன்னாடி நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ஒரு வெளிப்படையான வாழ்க்கை வாழ முடியல. எங்கே பார்க்குறோம் அந்த ஒரு மகள் வந்து காலடியில் விழுந்து கிடப்பா, கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அப்போ இயேசுசாமி சொல்லுவார், உங்களுள் பாவம் செய்யாதவன் எவனாவது இருந்தால் முதல் கல்லை எரிங்கடா அப்படின்னார். ஒரு பயலும் கல் எரியல. நிறைய பேர் நம்ம நினச்சிப்போம், ஆமாம் எல்லோரும் பாவிகள்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க, அவன் அவ்வளோ தாழ்ச்சியோடு இருந்தால், நல்ல குணத்தோடு இருந்திருந்தால் அவன் கல்லை தூக்கிட்டு வந்திருக்கவே மாட்டான். அவன் கெட்டவன், கல்லை விட்டு அடிக்க வந்திருக்கான் மகளை. இயேசுவை இதன் வழியாக அவன் வந்து ட்ராப் பண்ண வந்தவன், அவன் கெட்டவன், அவன் எப்படி கல்லை போட்டுட்டு போனான்? அவன் ஒத்துக்கிட்டு போகலை. அங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு அவங்களுக்குள்ள, ஒரு அறிவாளி அங்கே ஒருத்தர் இருப்பான்ல, எவனாவது ஒருத்தன், பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தோரா நூல்களில், எவராவது பாவம் செய்யவில்லை என்று சொல்வாராகில் அவர் தன்னை கடவுளுக்கு இணையாக்கி கொள்கிறார், அப்பொழுது அவரை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிஞ்சிங்களா? எவனாவது ஒருத்தன் நான் பாவம் செய்யலைன்னு சொல்லி கல்லை விட்டு அடிச்சிருந்தானா, அவனை கல்லால் அடிக்கணும் கொல்லணும். இயேசுசாமி நல்ல ட்ராப் போட்டார் பார்த்தீங்களா? அதுதான் த கிளவர்னஸ் ஆஃப் ஜீசஸ். அது யாருமே அது அடைய முடியும்னா, ஈஸ் ஃப்ரம் காட். என்ன, அவர் கடவுளாகவே இருந்தார், அதனால் அவர் எவன் ஜெயிக்க முடியும்? இவ்வளவும் பார்த்து அவன் எதிர்த்து நின்னான் பார்த்தீங்களா, அதுதான் வேதனை. இன்றைக்கும் கடவுள் அதே சமூகத்தை நமக்கு முன்னாடி பார்க்குறார். எவ்வளவு தான் கடவுள் தன்னுடைய நிலையில் இறங்கி வந்து நம்மளுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காட்டிக்கொண்டே இருந்தாலும், இந்த மன வெறுமையோட அல்லது ஒரு விதமான பிடிப்பு நிலையோட, ஒரு மண்டையில் ஒரு கனத்தோட, உலகியல் சார்ந்த பணத்தோட, பெருமையோட ஜாதியோட இன வேற்றுமையோட ஒரு விதமான இந்த பரிசெயத்தனம் சதிசெயத்தனம் மறை வல்லுநத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம். அவங்களுடைய நிலையில் ஒரு கூட்டம் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்பது தான் கடவுளுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம யோசிக்கணும், என்னுடைய பிறப்பு இப்படி வாழ்வதற்காகவா அல்லது இந்த மனுஷன் மாதிரி வாழ்கிறதுக்காகவா? இப்போ நம்ம தான் சாய்ஸை சூஸ் பண்ணணும். வேர் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட்? யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் த சைட் ஆஃப் யோவான் ஜான் த பேப்டிஸ்ட், யோவானுடைய பக்கமாக நின்று இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ முயற்சிக்கிறீங்களா? அல்லது எல்லாரும் இந்த உலகம் நம்மளை ரசிக்கும்படியா விரும்பும்படியா நம்ம ஒரு விதமான பெருமைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நம்ம போகணும்னு நினைக்கிறோமா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆண்டவர் பாருங்கள், யோவான் வந்து எவ்வளோ தாழ்ச்சியோடு தன்னை ஒப்படுக்கணும், நீங்கள் வந்து உன் காலடி செருப்பை கூட கலட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார் இயேசுவுக்கு முன்பாக. ஆனால் அந்த சமூகமே எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆள் இவருக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு. ஆனால் தாழ்த்துற அந்த தாழ்ச்சியின் மனிதர், அதுதான் அவருடைய இயல்பு. இன்றைக்கி முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இசையா இறைவாக்கினுடைய நூல்களில் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தில் சொல்லப்பட்ட, தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி என்னை கூப்பிட்டார், என் வாயை கூரான வால் போன்று ஆக்கினார், தன் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பளபளக்கு அம்பு ஆக்கினார், தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார், அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அது வார்த்தை வருதுவா, நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். நம்ம நிறைய நேரம் இப்படி தான் இருந்திருக்கிறோம், நான் வீணாக உழைத்தேன். நம்ம வீணாக உழைக்கிறோம், வெறுமையாகவும் பயனின்றியும் நம் ஆற்றலை செலவழிக்கிறோம், ஆயினும் இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்கிறது. இறைவாக்கினர் தன்னை செல்ஃப் அந்த சுய ஆய்விட்டு செய்து அவர் தன்னை அறிந்தவராக சொல்கிறாரு, நான் வீணாக உழைத்தேன், வீண் பெருமைக்காக ஓடினேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன், இதெல்லாம் இருந்தும் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு பரிசு கொடுப்பார், மனுஷன்ட இல்லை. அதை நம்பின பிள்ளை தான் இந்த திருமுழுக்கு யோவான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமே என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் திருமுழுக்கு யோவானைப் போல இசையாவைப் போல ஒரு இறைவாக்கினருடைய தளத்தில் நிற்க முடியும். அப்போ நாம் என்ன செய்கிறோம், எதற்கு என் ஆண்டவர் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்தார்? பாருங்கள், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பில் அந்த பேர் வைக்கிற போது ஒரு அதிசயம் நடக்குது. இந்த பேர் தான் வைக்கணும், செக்காரியா பேரை வைக்க வேண்டாம், யோவான்னு வை. ஏன்னா அருளப்பட்ட பெயர்கள், இயேசு என்கிற பெயர் அருளப்பட்ட பெயர். அதனால தான் சொல்லுகிறோம், உங்களுக்கு வீட்டில் ஜெபிக்கணுமா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. இந்த வார்த்தைகள் வரக்கூடிய பாடல்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை பாட வைக்கணும். சில பேர் பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க, சாமி பாட்டு தான் எழுதுகிறாங்க, அது பாடுனா காதல் பாட்டு மாதிரியே இருக்குது. அவர் காதல் தோல்வியில் உட்காந்து சாமியை வச்சுக்கிட்டு எழுதுகிறார், அதில் இயேசுங்கிற பேரே வராது. பிரசங்கம் வைப்பாங்க, ஒரு இறை வார்த்தை கூட வாயிலேருந்து வராது. தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் வேதனை, கடவுளுக்கு வேதனை. ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று அங்கேருந்து கோட்டிங் வருது, இங்கேருந்து கோட்டிங் வருது, அங்கேருந்து கோட்டிங் வருது. நான் எந்த பேரையும் சொல்ல விரும்பலை, நீங்கள் உடனே அங்கேருந்துன்னு இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் சில எவிடன்சஸ் சொல்கிறேன், சில நமக்கு கிடைச்சிருக்கிற சில புத்தகங்கள் தரவுகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம கோட் பண்ணுறாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் கோட் பண்ணுவாங்க, அங்கேருந்து கோட் பண்ணுவாங்க, அங்கேருந்து கோட் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. யாருடைய தளத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆண்டவருடைய தளத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இறங்கலை அப்படின்னா அது என்ன பிரசங்கமாக இருக்க முடியும்? கடவுளுக்கு அது அநீதி, கடவுளுக்கு முன்னாடி அது அநீதி. அதை நானும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கெல்லாம் அந்த பரிசை வாயில் வார்த்தையை வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு உகந்த விதமான பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்போ அந்த பெயர் பாருங்கள், யோவானுங்கிற பெயர் இதுதான் வைக்கணும். அதை சொன்ன உடனே வாய் கட்ட விழுந்ததே அவங்க அப்பா செக்கரியாவுக்கு. இயேசு என்கிற பெயரை தவிர வேறு பேர் வைக்கக்கூடாது. இயேசு அதுதான் அருளப்பட்ட பெயர், அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டில், நம்ம வீட்டில் எத்தனை முறை இந்த இயேசுங்கிற பெயரை நம்ம அறிக்கை எடுக்கிறோம், எத்தனை தடவை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம், நம்ம சொல்கிறோம், ஆண்டவருடைய பெயரை நீர் வீணாக சொல்லாதிருப்பாயாக. வீணாக சொல்லக்கூடாது, மகிமைக்காக நீ சொல்லலாம். வீணாக சொல்கிறதுனா என்ன, இயேசுவோட பெயரால் சொல்கிறேன், சத்தியமாக நான் உன்னை அன்பு செய்யலை, இயேசுவோட பெயரால் சொல்கிறேன், நீ நாசமாக போயிடுவ, அப்படி சொல்லக்கூடாது. அதான் வீணாக சொல்கிறது, வீணாக சொல்லக்கூடாது, அர்த்தத்தோடு சொல்லலாம். இயேசு உன்னை பாதுகாப்பார், இயேசு உன்னோட இருப்பார், இயேசு ஆண்டவர் உன் கையை பிடிச்சிருக்கிறார், இயேசு ஆண்டவர் உன்னோட இருக்கிற போது நீ ஏன் கவலைப்படுற, இந்த மாதிரி வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் இல்லையே. யாரோ ஒருத்தரை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை, யாருக்கோ விடுதலையை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்போது ஆண்டவர் நம்மளையும் பெயர் சொல்லி அழைச்சிருக்காருங்க, உன்னையும் பெயர் சொல்லி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி பேரெல்லாம் வைக்கும்போது ரொம்ப படாபடா பேரெல்லாம் வைக்கிறாங்க, சில பேர் பேப்டிசம் கொடுக்கும்போது தான் புரியவே புரியாது, ராகோலா மாலா ஷூ அப்படின்வான், என்னப்பா அப்படி சினிமாக்காரி பேரெல்லாம் வைக்கிறான், சினிமா காரி பேரை வைக்கிறாங்க, காரி போயிடும். தயவுசெய்து முன்னாடியெல்லாம் புனிதர்கள் பேரை வைப்பாங்க, எங்கிட்ட சுருக்கி கிரிக்கி நீட்டி, இல்லை தாய் தந்தை பேரை வைப்பாங்க, அப்பா அம்மா பேரை, அம்மா பேரையும் அப்பா பேரையும் இணைச்சி ஒரு காயின் பண்ணி ஒரு பேர், அதெல்லாம் கூட ஓகே, வி அக்செப்ட் தட். ஆனால் எதுவும் எந்த பேருமே தெரியாத பேரை கொண்டு வந்து நம்ம வச்சு பிள்ளைகளுக்கு அந்த பேரை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னு, அந்த ஆசீர்வாதம் உள்ளே போகும். வீடுகளில் பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்க, நல்லா இயேசுவின் பாடல்களை சொல்லிக் கொடுங்க, இயேசுவே இயேசுவே அப்படின்னு நிறைய பாட்டு இருக்குது, இயேசுவே என்னோட பேசுங்க அப்படின்னு நிறைய பாட்டு இருக்குது. இந்த இயேசுங்கிற வர வார்த்தைகளும் பாடல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி கூட நம்ம பாட்டுக்கார பிள்ளை நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு, பழைய பாட்டெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே போனால் பிள்ளைங்க என்னென்னமோ கன்றாவி பாட்டெலாம் பாடுறாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன், குருவி குடஞ்ச கொய்யா பழம் உனக்கு ஒன்று தரவா அப்படிங்கிறான் ஒரு பையன், ஐயே எனக்கு வேணாம்ப்பா நீ போப்பா அப்படின்னு, குருவி குடஞ்ச கொய்யா நீ ஒழுங்காக கொய்யா பழம் கொடுத்தாலே எனக்கு வேண்டாம் போ, ஏன் குருவி குடஞ்சது கொண்டு என்னடா கொடுக்குறேன். ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறப்ப இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில வீடுகளுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு குட்டி பையன் நின்று அடைவாடா ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா அவன் உடனே ஹேண்ணா, அப்புறம் அவங்க அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் பாடுமா பாட்டி ஒரு பக்கம் எல்லாம் பாடுப்பா பாடு அந்த பாட்டு தான் பாடுன்னு, அவன் ஒன்று எவன்டி ஒன்று பெத்தான் 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 கையில் கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான், நான் சொன்னேன் கட்டை கிடைச்சா அடிப்பான் அடிப்பான் அடிப்பான், இப்போ கட்டம் பண்ணி கிடச்சின்னா மண்டை மேலே அடிப்போம் ஓடுறா அப்படி, அதில் உங்கள் அம்மா வேற வருத்தப்படுது, என் பிள்ளை அழகாக பாடுது நீங்கள் என்ன நீங்கள் என் பிள்ளைய எப்படி திட்டிப்பிட்டீங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயில் நல்ல வார்த்தைகள், குழந்தைகளுக்கு நம்ம நல்லதை கொடுக்கணும், அபிஷேகமாக கொடுக்கணும் பாருங்களேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கொடுத்ததுனால தான் யோவான் நல்லதை தெரிந்தெடுத்தாருங்க. நம்ம நல்லதுன்னு சொல்கிறது அவர் பார்வையில் இல்லைங்க, யோவான் போய் பாலைவனத்தில் இப்படி கன்றாவியாக நின்றுக்கிட்டு இருந்தது நல்லதா இல்லைங்க, பார்க்குறவங்களாம் என்ன அந்த பேய் பிடிச்சவன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு எப்படி வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, பின்வாங்கலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிள்ளை என்ன செய்யுதுன்னு. அப்போ அவரும் தன்னுடைய பேய் பிடிச்ச நிலையெல்லாம் அவர் இல்லைங்க, அவர் எவ்வளோ அறிவோடு இருந்தார், இயேசுவை பார்த்தோன்னே சரண்டர் ஆகிறாரு, பேய் பிடிச்சிருந்தால் இயேசுவை பார்த்து ஓடிப்போன்னு சொல்லியிருக்கணும், அப்படி தானே. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ளணும், ஏதோ இந்த மனுஷங்க சரியானதை தெரிந்து தெளிய முடிஞ்சது, நாம் சரியானதை தேர்ந்து தெளியணும்னா நாம் ஆண்டவருடைய அந்த இறக்கத்திற்குள்ளே நிற்கணும். ஆண்டவர் நம்மளை அதுக்கு தான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. இந்த அருமையான நேரத்தில் பிறப்பு என்கிற அபிஷேகம், ஆண்டவர் இந்த முதல் வாசகத்தில் யாரை நான் அனுப்புவேன், இந்த பாடல் வந்து பிரதர் பாடுவாரான்னு தெரியல, பிரதர் பாடுவீங்களா, ஒரு நாலு ரெண்டு நாலு லைன் பாடுங்க பார்ப்போம். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய், இந்த பாடல் உங்களுக்கு தான், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு யாரை நான் அனுப்புவேன். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன் இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், ஏதோ ஒரு பணிக்கு, ஏதோ திருமுழுக்கு யோவானுக்கு பிறப்பை கொடுத்து அவருக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு, நம்மளுக்கும் பிறப்பை கொடுத்துட்டாரு, திட்டம் என்ன இருக்குது தெரியல நமக்கு, அந்த திட்டத்தின்படி ஓடணும் திருமுழுக்கு யோவானை போல். ஒப்பு கொடுப்போமா?